வணக்கம் ஆயர் அவர்களே, வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். மட்டக்களப்பு பகுதியில் ஓரளவு சண்டை முடிந்து மாகாண தேர்தல்களும் நடைபெற்றுள்ளன. இப்பொழுது புதிய அரசியல் அமைப்பு வந்திருக்கின்றது. இப்பொழுது நிர்வாகம் சீராக போய்கொண்டிருக்கின்றது என்று சொல்ல முடியுமா? மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது?
உங்களுக்கு தெரிய வேண்டும், மட்டக்களப்பு பிரதேசம் அதாவது கிழக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்தில் தான் இந்த தேர்தல் நடந்தது. அதிலே மாகாண சபை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உருவாக்கத்துக்கு பிறகு ஓரளவு நிலைமை திருந்திருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் மழை விட்டும் தூவானம் விடவில்லை என்ற மாதிரி தொடர்ந்து வன் செயல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. விசேட விதமாக சமூகங்களுக்கிடையே சண்டை வந்தது. உதாரணமாக முஸ்லீம் தமிழ் மக்களுக்கிடையே இந்த சண்டை வந்தது இந்த மாகாண சபைக்கு பிறகு. அதை விட ஆள் கடத்தல் இன்னும் தொடர்கின்றது. அதையும் விட இதர ஆயுத குழுக்கள் நிறைய இருக்கின்றன எங்களுடைய மாகாணத்திலே. எல்லோரும் வந்து மக்களை வறண்டி எடுக்கின்றார்கள், பணம் பறிக்கின்றார்கள். அது தவிர்க்க முடியாமல் இருக்கின்றது. யாரிடம் போவது என்று தெரியாமல் மக்கள் தவிக்கின்றார்கள். இதையும் விட எல்லாவற்றையும் விட மோசமாக கிழக்கு மாகாணம் எல்லாம் கிளியர் ஆகிவிட்டது, அதாவது எல்லாம் புலிகளை எல்லாம் திரத்தி விட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் இராணுவ கடுப்பிடிகள் தொடர்கின்றன. உதாரணமாக செக் பாயிண்ட்ஸ், அதிகம் செக் பாயிண்ட் முதல் இருந்ததை விட இன்னும் நூற்றுக்கு அதிகமான செக் பாயிண்ட்ஸ் எல்லா வீதிகளிலும் தொடங்கியிருக்கு. அது எங்களை மக்களால் பொறுக்க முடியாமல் இருக்கின்றது. ஏன்னால் எல்லாரும் இறங்கி நடந்து பேக்கில் நம்ம சுட்டி காட்ட வேண்டி இருப்பதால் பெரிய நிலைமை மோசமாக இருக்கின்றது. ஆகவே நான் சொல்ல முடியாது இந்த மாகாண சபைக்கு பிறகு எல்லாம் நல்லா நடக்கின்றது. ஓரளவு நிர்வாகம் தொடங்கியிருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் போனால்தான் மக்கள் சுதந்திரமாக அமைதியாக வாழ முடியும்.
மட்டக்களப்பு, திரிகோணமலை இந்த பகுதிகளிலிருந்து சண்டை நடக்கும்போது நிறைய பேர் வெளியேறி இருப்பாங்க, அகதிகளாகவும் புலம்பெயர்ந்திருப்பாங்க. இவருடைய நிலைமை, பொதுவாக இலங்கையில் தமிழர்கள் புலம்பெயர்ந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு?
முதலாவது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு பிரதேசத்தில் 2004 சுனாமியினால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வீடுகளிலிருந்து உறவினர்களிலிருந்து இடம்பெயர்ந்தவர்களாக அதிகமாக இருந்தார்கள். ஓரளவு வழி குழுக்கள் வந்து மக்களுக்கு உதவி செய்து வீடுகளை கட்டுவதற்கு எல்லாம் ஓரளவு நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆயினும் யுத்தம் வந்த பிறகு இன்னும் மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். யுத்தத்தினால் மக்கள் வீடுகளை இழந்தார்கள், உறவினர்கள் இழந்தார்கள், இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். உதாரணமாக எங்களுடைய கிழக்கு மாகாணம், எங்களுடைய மட்டக்களப்பு திருவண்ணாமலை மறைமாவட்டம் என்று சொல்லப்போனால் பாதிக்கப்பட்டவர்கள் 1000 இருக்கின்றார்கள். ஏனென்றால் இன்னும் தங்கள் சொந்த இடங்களுக்கு போக இல்லாமல் இருக்கின்றது. நிறைய பேர் இன்னும் உள்ளார்ந்த ரீதியாக இடம்பெயர்ந்தவர்களாக அகதி முகாம்களே இருக்கின்றார்கள். ஏனால் அரசாங்கம் அவர்களை அனுமதிப்பதில்லை சொந்த இடங்களுக்கு போவதற்கு. ஏனால் மீண்டும் யுத்தம் வரலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே தான் இன்னும் எத்தனையோ பேர் இடம்பெயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், சொந்த வீடுகளுக்கு போக முடியாமல். சில பேர் அகதி முகாம்களிலே பிறந்து அகதி முகாம்களில் இறக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நான் நிச்சயமாக சொல்ல முடியும்.
ஒருவேளை சண்டை வரலாம், அதனால வந்து திருப்பி சொந்த இடங்களுக்கு போக முடியாம இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இன்னும் மக்கள் வந்து பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா?
இன்னும் பயத்துல தான் வாழ்ந்துருக்காரு. பயணம் போனாலும் பயமாக தான் இருக்கின்றது. வெளியிடங்களுக்கு போவது என்றாலும் பயமாக இருக்கின்றது. மீன்பிடி தொழிலும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சொந்த இடங்களில் போய் இப்போ மீளக்கூடிய அந்த மக்கள் கூட தங்களுடைய சொந்த தொழிலை செய்ய முடியாமல் இருக்கின்றது. எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்தில் பிரதானம் அதிகமான மக்கள் விவசாயிகள். ஆனால் விவசாயம் செய்யக்கூட முடியாமல் இருக்கின்றது. ஏன்னால் இராணுவ கடுபிடிகள், இந்த இதர ஆயுத குழுக்களுடைய கடுபிடிகள் வயிற்றினால் மக்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள்.
அப்படின்னா மொத்தத்தில் தமிழ் மக்களுடைய அவலை நிலை, அவங்களுடைய அந்த அகதிகளுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு உலகெங்க இருக்கிற அந்த தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
மட்டக்களப்பை விட அதிகமாக இப்பொழுது பாதிக்கப்படுகின்றவர்கள் வன்னியில் உள்ள மக்கள், வன்னியில் உள்ள தமிழ் மக்கள் என்று சொல்லலாம். ஏன்னால் வன்னியிலே அரசாங்கம் யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. யுத்தத்துக்கு எதிராக யாராவது பேசினாலும் அவர்களும் எதிரிகளாக தான் கருதப்படுகின்றார்கள். அவை அங்கு யுத்தம் நடைபெறுகின்றபடியால் அந்த மக்களுக்கு எந்த உதவியும் போகக்கூட முடியாமல் இருக்கின்றது. உதாரணமாக உணவு பொட்டலங்களோ உணவு மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களும் போக முடியாமல் இருக்கின்றது. வானத்திலிருந்து குண்டு மாறி பொழுகின்றார்கள், கீழிருந்து மாட்டிலறி அடிக்கின்றார்கள். யாழ்ப்பாண 1000 சொன்ன மாதிரி மக்கள் மரங்களின் கீழும் தெருக்களிலும் ஓரங்களிலும் தான் வசிக்கின்றார்கள்.
அதாவது இப்போ உள்ள சூழ்நிலை வந்து அவ்வளவு சுமூகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஆயர் பதவியை எடுத்திருக்கிறீங்க, அதனால் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது?
என்னை பொறுத்தளவில் இது நீண்ட காலமாக எங்களுக்கு ஒரு துணை ஆயரோ ஆயரோ வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இறுதியிலே திருத்தந்தை ஒரு துணை ஆயரை நியமிப்பதாக அறிவித்தார். அது என்னுடைய பெயராக இருந்தது. நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே வேளையிலே ஒரு இக்கட்டான நிலையிலே என்னை துணையாயராக நியமித்திருக்கின்றார்கள் என்றால், 25 வருடமாக தொடர்ந்து யுத்தம் நடைபெறுகின்ற இடம் இது. இன்னும் ஒரு முடிவில்லாமல் விடிவில்லாமல் மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஒரு துணையாயராக என்னை நியமித்திருப்பது இறைவனுடைய சித்தமாக இருக்கின்றது. அதாவது என்னையும் பயன்படுத்தி ஏதோ ஒரு நல்ல செய்தியை நல்ல செயலை செய்யும்படி இறைவன் என்னை அழைக்கின்றார் என்று தான் நான் இதை உணர்கின்றேன். உதாரணமாக ஆயர்பட்ட நிகழ்வு அன்றே நடக்குமா நடக்காதா என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தது என்றால், 2 சமூகங்களுக்கிடையே யுத்தம் தொடங்கிவிட்டது. யுத்தம் என்றால் சண்டை. முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கிடையே சண்டை. கர்ஃபியூ ஊரடங்கு சட்டம்லாம் போட்டுவிட்டார். அவை நடக்குமோ நடக்காதோ, மக்கள் வருவார்களோ வரமாட்டார்களோ என்ற இக்கட்டான நிலையில்தான் நடந்தது. அதிலிருந்தே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் எப்படிப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையிலே என்னுடைய பணி அமையப் போகின்றது. அவை என்னுடைய முக்கியமான பணியின் முக்கிய நோக்கம் இந்த நம்பிக்கை இழந்து இருக்கிற மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அவலப்படுகின்றவர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் செய்தியை, ஆறுதல் வார்த்தையை அல்லது ஒரு நல்ல பணியை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம்.
இப்போ வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதா சொன்னீங்க. இப்போ அந்த பணியை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க?
எங்களுடைய மறுமாவட்டத்தை பொறுத்தளவில் எஹெத் காரிட்டாஸ் என்ற ஒரு நிறுவனம் இருக்குது, சமூக மேம்பாட்டு நிறுவனம். இதன் மூலம் கடந்த 25 வருடங்களாக நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். வர வர பணி அதிகம் கூட வேண்டியிருக்கின்றது. ஆகவே அதன் மூலம் நாங்கள் செய்யலாம். மற்ற சமூகங்களை ஒன்று சேர்த்து, உதாரணமாக பல் சமய உரையாடல் நிறுவனம் என்றொன்று எங்களுடைய மறுமாவட்டத்தில் உருவாக்கியிருக்கிறோம். எல்லா சமயங்களும் ஒன்று கூடி சமாதானத்துக்காக என்ன செய்யலாம், பாதிக்கப்பட்டவர்களுக்காக என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற சமூகமாக இருக்கின்றது. அதிலும் நான் என்னுடைய முக்கிய பணியை பங்கை வகித்து அதன் மூலமும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலாம் என்றுதான் எண்ணியிருக்கின்றேன்.
ஆயர் அவர்களே, ரோமையில் உலக அளவில் புதிய ஆயர்களாக அண்மையில் நியமனம் பெற்றவர்களுக்கு வத்திக்கான் கூட்டத்தை நடத்தியது, அதில் தாங்களும் பங்கு எடுத்தீர்கள். இந்த கூட்டமானது உங்களுடைய இந்த புதிய ஆயர் பணிக்கு எவ்வளவு உதவியாக இருந்தது? இந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் எதை எடுத்து செல்றீங்க உங்களது பணிக்கு உதவியா?
அதாவது நாங்கள் புதிய ஆயர்களாக நியமிக்கப்பட்ட 105 ஆயர்கள் 3ஆம் உலக நாடுகளில் இருந்து, அதாவது மிஷன் கண்ட்ரீஸ்லிருந்து அழைக்கப்பட்டோம். செப்டம்பர் 7ஆம் தேதி தொடக்கம், செப்டம்பர் 20ஆம் தேதி முடிந்து விட்டது. எனவே இந்த கருத்தரங்கு உண்மையிலே நான் இது என்ன நடக்கப் போன்றதோ என்ன செய்ய போன்றாரோ தெரியாது என்று, ஆனால் வந்த பிறகுதான் தெரிந்தது இவ்வளோ அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது. ஏனைய உலக நாடுகளின் புதிய ஆயர்களை சந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், அவர்களோடு உறவு ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பம், அவர்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம். அத்தோடு ஒரு ஆயராக எப்படி இருக்கலாம், என்னென்ன செய்யலாம் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். பல பாடங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எவ்வாறு ஒரு ஆயராக இருப்பது, மற்றவர்களோடு எவ்வாறு தொடர்பு வைப்பது, ஏனைய அரசியல் சமூகங்களோடு எவ்வாறு தொடர்பு வைத்து கொண்டிருப்பது, ஒரு நல்ல ஆயராக எப்படி விளங்குவது என்பதை பற்றி எல்லாம் நல்லா சொல்லி தந்தார். ஆகவே எனக்கு உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி. இந்த கருத்தரங்களை கலந்து கொண்டதால் நான் நிறைவோடு செல்கின்றேன், மனமகிழ்வோடு செல்கின்றேன் என்று தான் கூறலாம்.
இலங்கையில் வந்து ஒரு ஏறத்தாழ 25 வருடங்களாக தங்களுக்கு ஒரு உரிமை வேண்டும் என்று போராடி வருகிறாங்க. ஒரு சுமூகமான ஒரு தீர்ப்பு வர, ஒரு அமைதி வர என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
என்ன செய்யலாம் என்றால், கடவுள்தான் இதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்றால், மனிதரை நம்புவதை விட கடவுளை நம்புவதுதான் மேலானது என்று என்னுடைய அனுபவம் சொல்கின்றது. நான் கடந்த 28 வருடங்களாக குருவாக இருந்தேன். என்னை பொறுத்தளவில் பார்க்க போனால் மனிதரால் இது முடியாது என்றால், இலங்கை நாட்டில் அவ்வளவு மோசமாக யுத்தத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் அரசாங்கம். அவர் யுத்தத்தினால்தான் இதுக்கு முடிவட்டலாம் என்று இருக்கின்ற நிலை தவறானது. என்றால் சமாதான வழியாகத்தான், பேச்சுவார்த்தை மூலம்தான் நாங்கள் அமைதிக்கு வரலாம் முடியும். யுத்தத்தினால் ஒரு நாளுமே வர முடியாது. எனவே எல்லோரும் ஒரு மனம் திறந்து பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், மற்ற மக்கள் படுகின்ற அவலங்களை பார்க்க வேண்டும், வெளிநாடுகளும் இதற்கு உதவி செய்ய வேண்டும். இல்லையென்றால் இது தொடர்ந்து அழிவு, மனித பேரழிவாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகின்றேன்.
ஆயர் அவர்களே, வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கென இலங்கை மக்கள் படும் துன்ப நிலைகளை, இன்னும் திரிகோணமலை மட்டக்களப்பு பகுதியில் உள்ள மக்களுடைய நிலைமை பற்றி விளக்கியமைக்கு நேயர்கள் சார்பில் நாங்கள் நன்றி சொல்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம், நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம், தேங்க்யூ.